அதிகாரம் 7. உடன்படிக்கையின் நியமங்கள். பாபிலின் நாட்களுக்கு பின்னர் தேவன் தேசங்களையும் அதன் ஜனங்களையும் தள்ளி வைத்தார் என நாம் இதுவரை கற்றுக்கொண்டோம். தேவன் தன் ஆலோசனை சங்கத்தை சேர்ந்த தேவர்களுக்கு அத்தேசங்களை பங்காக கொடுத்தார். பாகமும் 32:8-9 வசனங்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது இஸ்ரவேலரை கொண்டு அவர் ஒரு நாள் எல்லா தேசங்களையும் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வார் என்பது தெளிவானது. ஆதியாகமும் 12:3. அது நடக்கும்போது தேசங்களின் தேவர்கள் அனைவரும் தேவனுக்கு தங்கள் வல்லமையை சமர்ப்பணம் செய்து தாங்கள் தொழுது கொள்ளப்படுவதை விட்டுவிட வேண்டும். சங்கீதம் 82:6-8 வசனங்கள். இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவாகியவுடன் அது பிற தேவர்களுக்கு எரிச்சலை ஊட்டியது. அது நிமித்தம் நாம் காணக்கூடிய மற்றும் காணக்கூடாத உலகில் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய போராட்டம் தொடங்கியது. யாகுவே, யெகோவா என்பவர் யார்? வேதாம கதையில் இஸ்ரவேல் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட அதிக நாட்கள் தேவைப்படவில்லை. இஸ்ரவேலர் எகிப்துக்கு அனுப்பப்பட்டதின் காரணத்தை யோசேப்பின் கதை விளக்குகின்றது. யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு தீங்கு செய்ய முற்பட்டாலும் தேவன் தனது அருளால் அத்தீங்கினை நன்மையாக மாற்றி பஞ்சத்திலிருந்து இஸ்ரவேலரை ரட்சித்தார். ஆதியாகமம் 46:3-4 வசனங்கள். 50:20 வசனம். தேவன் இஸ்ரவேலரை உடனடியாக எகிப்திலிருந்து வெளியேற சொல்லவில்லை. யோசேப்பை அறிந்த பார்வோன் மரித்த பின்னர் இஸ்ரவேலரை பகைக்கும் ஒரு பார்வோன் தோன்றுவான் என தேவன் அறிந்திருந்தார். யாத்திராகமும் 1:1. எகிப்தியர் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்துவர் என்பதனையும் தேவன் அறிவார். ஆதியாகமம் 15:13-16 வசனங்கள். ஏற்ற காலத்தில் அவர்களை எகிப்திலிருந்து விடுவிக்கவும் தீர்மானித்திருந்தார். ஆதியாகமும் 46:4 வசனம். ஏன் தேவன் காத்திருந்தார்? சோதனைகளை தேவன் ஒரு நல்ல நோக்கத்துடன் அனுமதிக்கின்றார். அதனை நம்மால் எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது. இஸ்ரவேலர் எகிப்தில் சோதிக்கப்பட்டதின் நோக்கம் வேதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எகிப்திலிருந்து தப்பியோடிய மோசே வனாந்தரத்தில் குடியிருந்தான். அப்பொழுது எரிகிற முச்செடியில் தோன்றிய தேவன் அவனை எகிப்துக்கு மீண்டும் போகும்படி அழைத்தார். யாத்திராகமம் 3:1-14 வசனங்களில் அதனை வாசிக்கலாம். மோசே என்ன செய்ய வேண்டுமென தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை மிகவும் எளியது. பார்வோனிடம் சென்று என் ஜனங்களை போகவிடு என்று சொல்ல வேண்டும். அதுவே தேவன் மோசேக்கு கொடுத்த கட்டளை. யாத்திராகமம் 5:1. ஆனால் பார்வோன் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அவன் மாம்சத்தில் வாழ்ந்த எகிப்தின் தேவன், எகிப்தின் மகிமையும் வலிமையும் அவனே. அவன் கண்ணால் காணாத எபிரேய மெய்ப்பர்களின் தேவன் தனக்கு கட்டளையிடுவதை விரும்பவில்லை. மோசேயின் தேவன் உண்மையாகவே இருக்கின்றாரா என்று கூட அவனுக்கு தெரியாது. அவன் மோசேயை கேலி செய்யும் வகையில் சொன்னது, நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? யாத்திராகமம் 5:2 வசனம். அக்கேள்விக்கான பதிலை மிகுந்த வேதனையோடு அவன் கற்றுக்கொள்ளும்படி தேவன் அவனை நெருக்கினார். நான் அவன் இருதயத்தை, பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். யாத்திராகமம் 4:21 என்று தேவன் மோசேயிடம் கூறினார். தேவன் ஒரு யுத்தத்தில் இறங்கினார். இஸ்ரவேலரை பல வருடங்களாக துன்புறுத்திய எகிப்தும் அதன் தேவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். அவ்வாறு பார்வோனின் இருதய கடினம் வழிவகுக்கும். எகிப்தின் மீது தேவன் அனுப்பிய வாதைகள் அனைத்தும் எகிப்தின் தேவர்களுக்கு எதிரானது. குறிப்பாக முதற் பிறப்பின் இறப்பு. யாத்திராகமம் 12:8, எண்ணாகமும் 33:4. அது பார்வோனின் குடும்பத்தை நேரடியாக வாதித்த கடைசி வாதை. நடு ராத்திரியிலே சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கிலிருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும், மிருக ஜீவன்களையும், தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். யாத்திராகமம் 12:29. தேவனை கேலி செய்த பார்வோனின் நிலை பரிதாபமாக மாறியது. அதனை பவுலின் வார்த்தைகளில் விவரித்தால், மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7 வசனம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் கர்த்தருடைய பலத்த கரத்தினால் விடுவிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எகிப்தையும் அதன் தேவர்களையும் தேவன் எவ்வாறு சங்கரித்தார் என்று கானானியர் அறிந்தனர். யாத்திராகமம் 15:16-18 வசனங்கள். யோசுவா 9:9 வசனம். மீதியானியனாகிய மோசேயின் மாமனார் எத்ரோ மோசேயை சந்தித்த போது கூறியது, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். யாத்திராகமம் 18:11. சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தரை கேலி செய்த பார்வோனின் இராணுவத்தை தேவன் தண்ணீரில் மூழ்கடித்ததை கண்ட மோசே பாடியது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? யாத்திராகமம் 11:15-11. எகிப்தையும் சிவந்த சமுத்திரத்தையும் கடந்த இஸ்ரவேலர் தங்கள் பூமியில் தேவனது புதிய தலையகமான அவரது புதிய வீடாகிய சீனாய் மலைக்கு அழைத்து செல்லப்பட்டதை உணர்ந்தனர். உண்மையில் இஸ்ரவேலர் தேவனை முழுமையாக அறியாதவர்கள். யாத்ராகமின் நாட்களில் அவர்கள் கையில் வேதாகமும் இல்லை. தேவனை குறித்து அவர்கள் அறிந்த உண்மைகள் அனைத்தும் அவர்கள் முன்னோர்கள் மூலம் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக கேள்விப்பட்டதே. இஸ்ரவேலர் தேவனை குறித்து அறிய வேண்டிய காரியங்கள் நிறைய இருந்தது. தேவன் தன்னை குறித்து இஸ்ரவேலருக்கு கற்பித்த பாடசாலையே சீனாய் மலை. இஸ்ரவேல் தேவனுடைய குடும்பம் மற்றும் பூமிக்குரிய தேவனுடைய பிரதிநிதிகள். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்படும் முன் பார்வோன் முன் நின்ற மோசே அவனிடம் தேவனது வார்த்தைகளை உரைத்தான். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். யாத்ராகமம் 4:22-23 வசனங்கள். தேவன் ஆபிரகாமின் சந்ததியில் தோன்றிய அனைவரையும் என் குமாரன் என்று அழைப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அது தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த விதத்தை நினைப்பூட்டுகிறது. தேவன் தனது பூமிக்குரிய குடும்பத்தை நேசிக்கின்றார். அவர் தன் பூமியில் தன் சிருஷ்டிப்புகளுடன் தன் குடும்பத்துடனும் சேர்ந்து வாழ விரும்பினார். காணக்கூடாத தன் குடும்பமும் காணக்கூடிய தன் குடும்பமும் தன்னுடன் இணைந்து வாழ்ந்து தன்னை சேவிக்க வேண்டுமென தேவன் விரும்புகிறார். மனிதர்கள் பழுகி பெருகி உலகம் முழுவதனையும் ஏதனை போல் மாற்ற வேண்டுமென தேவன் விரும்பினார். ஆனால் பாபேலில் மனிதர்கள் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்த போது தேவன் அவர்களை கைவிட்டார். அவர் ஆபிரகாமை அழைக்கும் வரை அவருக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. ஆதாமும் ஏவாளும் பூமியில் தேவனை பிரதிபலிக்கும் அவரது சாயலாய் இருந்தது போல் இஸ்ரவேல் தேவனை பிரதிபலிக்கும் சாயலாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலை நோக்கி பயணித்தது அவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பும் பயணம். தேவனது ஆலோசனை சங்கமும் அங்கு தேவனது செயலை கவனிக்கும்படி இறங்கி வந்தது. அவர்கள் தேவன் தன் மக்களுடன் நியாயப்பிரமாணத்தின் வழியாக ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையின் சாட்சிகள். தேவனுடைய நியாயப்பிரமாணம் தேவனது ஆலோசனை சங்கத்தால் அருளப்பட்டது. தேவன் 10 கட்டளைகளை சீனாய் மலையில் அருளிய வேளையில் அவரது ஆலோசனை சங்கமும் அவருடன் அங்கு இருந்தது என்பது உங்களுக்கு ஆச்சரியமூட்டுகின்றதா? 10 கட்டளைகள் அருளப்பட்டதை சித்தரிக்கும் திரைப்படங்களிலும் சீனாய் மலைக்கு சுற்றுலா செல்லும் பொழுது அங்கே தேவதூதர்கள் காணப்படுவதில்லை. ஆனால் வேதம் அவர்கள் சீனாய் மலையில் இருந்ததாக கூறுகின்றது. அது தேவதூதர்களால் அருளப்பட்டது என போதிக்கின்றது. அப்போஸ்தலர் 7:52-53 வசனங்கள், எபிரேயர் 2:1-2 வசனங்கள். தேவனுடைய கட்டளைகள் அவரது விரல்களால் எழுதப்பட்டவை என வேதம் கூறுகின்றது. உபாகமம் 9:9-10 வசனங்கள். ஆதியாகம கதைகளில் கர்த்தருடைய தூதன் தோன்றியது போல் தேவன் சீனாய் மலையில் ஒரு மனிதனைப் போல் தன் தூதர்களுடன் தோன்றினார். அவரும் அவரது பரலோக சேனையும் மோசேயின் மூலம் இஸ்ரவேலருக்கு கட்டளை அருளினர். நியாயப்பிரமாணம் அருளப்பட்ட பின் ஆரோனும் அவனது குமாரரும் மற்றும் இஸ்ரவேலின் மூப்பர் 70 பேரும் இஸ்ரவேலின் தேவனை மனித உருவில் மீண்டும் தரிசித்தனர். அவர்கள் உணவு அருந்தும்படி ஒன்றாக கூடினர். யாத்ராகமம் 24:9-11 வசனங்கள். இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு பந்தி அமர்ந்த போது அவரது இரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்கியவாறு அன்று தேவன் தன் இஸ்ரவேலருடன் ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையை உணவு அருந்துவதன் மூலம் உறுதி செய்தார். இஸ்ரவேலர் பரிசுத்தமாய் வாழும்படி தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை அருளினார். லேவியராகமும் 19:2. தேவன் பிற நபர்களிலிருந்து இஸ்ரவேலர் வேறுபட்டு தன் குடும்பமாக வாழ வேண்டுமென விரும்பினார். தேவன் பிற தெய்வங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவரானபடியால் அவரது ஜனமும் வேறுபட்டவர்களாய் அறியப்பட வேண்டும். பரிசுத்தம் என்றால் என்ன? அதன் பொருள் என்ன? பரிசுத்தம் என்பது தனித்து வாழும் வாழ்க்கை அல்ல. பரிசுத்தம் என்பது தேவனோடு இணைந்திருப்பது. தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து தேவன் நல்லதாக காண்கின்ற அனைத்தையும் அனுபவித்து மகிழ்வது. உபாகமம் 4:6-8 வசனங்கள், 28:9-10 வசனங்கள். ஆகையினால் தான் வேதாகமம் இஸ்ரவேலை ஆசாரிய ராஜ்யம் என்றும் யாத்ராகமம் 19:6 ஜாதிகளுக்கு ஒளி என்றும் அழைக்கின்றது. ஏசாயா 42:6 ஆபிரகாமை போல் இஸ்ரவேல் முழுவதும் பிறருக்கு ஆசீர்வாதமாய் திகழும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 12:3 நேர்மையான விசுவாசம். தேவனோடு ஒப்புரவாகுதல் என்பது இரட்சிப்பின் மறுபெயர். இஸ்ரவேலர் கட்டளைகளை பின்பற்றியதன் மூலம் அல்லது அவைகளுக்கு கீழ்ப்படிந்ததினால் இரட்சிக்கப்படவில்லை. பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, இரட்சிப்பு மனித முயற்சியினால் சாத்தியமாகும் காரியம் அல்ல. அது விசுவாசத்தினால் தேவனுடைய கிருபையின் மூலம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளைப் போல் இஸ்ரவேலரும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவன் அவர்களை தன் ஜனமாக மாற்றினார். அவரே தேவர்களுக்கு எல்லாம் தேவன் என்பதனை விசுவாசிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தின் மூலம் அவர்கள் இரட்சிக்கப்படவில்லை. அதனை கை கொள்வதன் மூலம் அவர்கள் தேவனுக்கு எவ்வளவு உண்மையானவர்கள் என்பதனை காண்பித்தனர். இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு தேவனை விசுவாசிப்பதன் மூலம். அவரே தேவர்களுக்கெல்லாம் தேவன் என நம்பி அவரை தவிர பிற தெய்வங்களை வழிபடாமல் வாழ்வதன் மூலம் அருளப்பட்டது. ரட்சிப்பு கீழ்ப்படிதலை அடிப்படையாக கொண்டு அமையாமல் நேர்மையான விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்தது. தாவீது ராஜா மிகவும் கொடூரமான பாவங்களான விபச்சாரம் மற்றும் கொலை செய்தான். 2 சாமுவேல் 11. நியாயப்பிரமாணத்தின்படி அவன் தனது பாவங்களுக்காக கொல்லப்பட வேண்டும். ஆனால் அவன் மிகவும் உன்னதமான யெகோவாவை விட்டு வழிவிலகவில்லை, வேறு தெய்வங்களின் பின் செல்லவில்லை. எனவே தேவன் அவன் மீது இரக்கம் காட்டினார். புதிய ஏற்பாட்டிலும் இது உண்மை. தேவனை விசுவாசிப்பது என்பது இஸ்ரவேலின் தேவன் பூமிக்கு மனிதனாக வந்தார், நமது பாவங்களுக்கு பரிகார பலியாக சிலுவையில் மாண்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதனை நம்புவதே சுவிசேஷத்தினை விசுவாசிப்பது. இயேசுவை விசுவாசத்தினால் பற்றி கொண்டு பிற தெய்வங்களை விட்டுவிடுவது. இரட்சிப்பை குறித்து பிற தெய்வங்களும் மதங்களும் என்ன சொன்னாலும் இயேசுவின் நாமமே அன்றி வேறெதிலும் இரட்சிப்பில்லை. அப்போஸ்தலர் 4:12. அவ்விசுவாசத்தில் விசுவாசிகள் நிலைத்திருக்க வேண்டும். தனிப்பட்ட பாவ வீழ்ச்சிகளுக்கும் இயேசுவை மறுதளிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. தனி மனித ஒழுக்கம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நேர்மையான விசுவாசமே இரட்சிப்பு. இதன் முக்கியத்துவம் என்ன? யாத்ராகமத்தில் இடம்பெற்றுள்ள சீனாய் மலை பர்வத சம்பவம் அநேக ஆவிக்குரிய சித்திரங்களை உள்ளடக்கியது. மோசேயும் அவனுடன் இருந்த மற்ற நபர்களும் தேவனுடன் உணவு அருந்திய நிகழ்வு நம் கவனத்தை ஈர்க்கும் செயல். மோசேயுடன் 70 மூப்பர்கள் அங்கு காணப்பட்டனர். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்திற்கு பின்னர் தேவனால் துரத்திவிடப்பட்ட தேசங்களை கணக்கிட்டால் அவை 70. அத்தேசங்களை தேவகுமாரர்களான தாழ்வான தெய்வங்களை பின்பற்றும்படி தேவன் ஒப்புக் கொடுத்தார். உபாகமம் 4:19-20. உபாகமம் 32:8-9. ஏன் 70 மூப்பர்கள், 70 தேவகுமாரர்கள் மற்றும் 70 தள்ளப்பட்ட தேசங்கள்? இங்கே காணப்படும் ஒற்றுமைகளுக்குள் தொடர்புண்டு. இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை தொடங்கிய போது 70 சீஷர்களை அனுப்பினார். லூக்கா 10:1. அது பிரதான கட்டளையின் முன்னடையாளம். இயேசு கிறிஸ்து 70 சீஷர்களை அனுப்பியதின் பொருள் அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கென தன் சீஷர்கள் மூலம் தேசங்களை மீட்டெடுப்பார். அது வெளிப்படுத்தின விசேஷம் 21 காணப்படும் புதிய உலகளாவிய ஏதேன் ஸ்தாபிக்கப்படும் நாளில் நிறைவேறும். மோசேயின் நாட்களில் 70 மூப்பர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதன் மூலம் தேவன் தன் புதிய பூமிக்குரிய குடும்பத்தை கொண்டு தாம் இழந்ததை மீட்கப் போகின்றார் என்று வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலுடன் தேவனது மீட்பின் பணி நிற்பதில்லை. ஆபிரகாமின் வாக்குத்தத்தை விசுவாசிகள் அனைவரும் சுதந்திரித்துள்ளனர் என கலாத்தியர் 3 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவை நம்பும் அனைவரும் விசுவாசத்தினால் ஆபிரகாமின் பிள்ளைகளே. கலாத்தியர் 3:26-29. அதனால் நாம் அனைவரும் பொய் தெய்வங்களின் கையிலிருந்து தேசங்களை விடுவிக்கும் பொறுப்பினை பெற்றவர்கள். பிற தெய்வங்களின் பிடியில் ஆவிக்குரிய அந்தகாரத்தில் இருக்கும் நபர்களை இருளிலிருந்து விடுவித்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்கள். நாம் தேவனுடைய பூமிக்குரிய புதிய ஆலோசனை சங்கம். நாம் எதிர்காலத்தில் அவரது பரலோக ஏதேன் குடும்பத்துடன் இணைக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்படுவோம். இதனை பல இடங்களில் நாம் வேதத்தில் வாசிக்கலாம். விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து தேசங்களை ஆட்சி செய்வர் என வெளிப்படுத்தின விசேஷம் கூறுகின்றது. அதன் பொருள், தற்போது தேசங்களை ஆளும் பொய் தெய்வங்களாய் மாறிய தேவகுமாரர்கள் தங்கள் அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டு அவர்களது இடம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படும். பாபேல் கோபுரத்தின் நாட்களிலிருந்து பூமியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தேவகுமாரர்கள் அகற்றப்படுவர். எனவேதான் யோவான் விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் பெற்றவர்கள் என்று கூறுகின்றார். யோவான் 1:12. அதனை 1 யோவான் 3:1-3 ஒப்பிடவும். ஒரு நாளில் தேவகுமாரர்களை, அதாவது தனக்கு விரோதமாக செயல்பட்ட தேவகுமாரர்களை தேவன் நீக்கிவிட்டு அவர்களுக்கு அருளப்பட்ட அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். அதனால்தான் பவுலும், உலக வழக்குகளை வழக்காடு மன்றங்கள் தீர்த்து கொள்ளட்டும், நாமோ தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்பதனை அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:3 என்று கொரிந்தியரை வினாவினார். மறுபூமியில் நாம் மகிமைப்படுத்தப்படுகையில் தேவ தூதர்களை காட்டிலும் நாம் மேலானவர்களாய் இருப்போம். நாம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை போல் மாற்றப்படுவோம். 1 யோவான் 3:1-3 1 கொரிந்தியர் 15:35-49. தற்போது தேவனுக்கு விரோதமாக செயல்படும் தெய்வங்களின் பிடியில் இருக்கும் தேசங்களை அவருடன் இணைந்து ஆளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:26. இதனை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டின் திட்டங்கள் அனைத்தும் அதற்கு நேராக நடத்தப்பட்டது. ஏதேன் முதல் தேவன் தன் 2 குடும்பங்களும் பரலோக குடும்பமும் மனித குடும்பமும் இணைந்து வாழ்ந்து பூமியை சுதந்திரிக்க வேண்டும் என விரும்புகின்றார். அத்திட்டம் பாவத்தின் நிமித்தம் சீர்குலைக்கப்பட்டாலும் தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்டதின் மூலம் மீண்டும் வலுவடைந்தது. ஆபிரகாமின் குடும்பத்தில் உதிக்கும் மேசியா ஏதேனின் வீழ்ச்சியை சரி செய்வார். ஆதியாகமம் 3:15. இஸ்ரவேல் இல்லாமல் நமக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்காது. ஆகவேதான் குறிப்பாக பொய் தெய்வங்களும் அதன் பக்தர்களும் இஸ்ரவேலரை அழிக்க முயற்சிப்பர்.